2018 ஆண்டு மார்ச் மாத தென்றல் இதழில் நேர்காணல் பகுதியில் கோபி சங்கர் அவர்களுடன் அரவிந்த் அவர்களின் உரையாடல். படங்கள் சிருஷ்டி, ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். கோபி சங்கருக்கு வயது 26. இவர் ஆணா பெண்ணா என்றால் இரண்டுமல்ல. சரி, அப்படியானால் திருநங்கை போன்றவரா? அதற்கும் இல்லை என்பதுதான் விடை. இவரை இடப்பாலினர், இடையிலிங்கத்தவர் அல்லது பால் புதுமையர், இன்டர்செக்ஸ் பர்சன் என்பர். விவரமாக அறிய நேர்காணலின் இறுதி பகுதியை பார்க்கவும். மாநிலங்களவைக்கு மாற்று பாலினத்தவர், மசோதா தாக்கல் செய்ய சாட்சியமாக அழைக்கப்பட்டவர். 2016 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட இந்தியாவின் இளம் வேட்பாளரும் கூட. தமிழகத்தில் நடைபெறவிருக்கும் பாடத்திட்ட சீரமைப்புக்கான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று ஆலோசனை வழங்கியிருக்கிறார். சமீபத்தில் பாங்காக்கில் நடைபெற்ற இன்டர்செக்ஸ் நபர்களுக்கான மாநாட்டில் சிறப்புரையாற்றி திரும்பியிருக்கிறார். மதுரையில் சிருஷ்டி அமைப்பின் மூலம் சமூக நற்பணிகளை செய்து வரும் கோபி சங்கருடன் உரையாடியதில் இருந்து. கேள்வி: இடைப்பாலினர் மற்றும் திருநங்கை திருநம்பிகளுக்கும் என்ன வேறுபாடு? அடிப்படையில் பால் வேறு, பாலினம் வேறு. 12-13 வயதுகளில் ஒருவர் தன்னை எந்த பாலினத்தைச் சேர்ந்தவர் என்கிற தீர்மானத்துக்கு வரலாம். தன்னை அப்படி அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். பிறப்பால் ஆணாக பிறந்தவர் ஆணாகத்தான் வாழ வேண்டும், பெண்ணாக பிறந்தவர் பெண்ணாகத்தான் வாழ வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. அதாவது, ஆணாக பிறந்து பெண்ணாக தம்மை அடையாளப்படுத்திக் கொள்பவர்கள் திருநங்கைகள், பெண்ணாக பிறந்து ஆணாக அடையாளப்படுத்திக் கொள்பவர்கள் திருநம்பிகள். இவ்விருவரும் சேர்ந்த சமூகம் திருநர் சமூகம். மருத்துவ அறிவியல் இருப்பது இரண்டு பாலினங்கள் தான் என்கிறது, ஆண் மற்றும் பெண். இன்டர்செக்ஸ் என்பது ஒரு கண்டிஷன் அல்லது நிலைமை. அதே சமயம் இன்டர்செக்ஸ் என்பது வேறு, டிரான்ஸ்ஜெண்டர் என்பது வேறு, செக்ஸ் என்பது வேறு, ஜெண்டர் என்பது வேறு. நீங்கள் உங்களை எப்படி உணர்கிறீர்கள் என்பதற்கும் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதற்கும் உள்ள வேறுபாடு இது. அதாவது, திருநங்கைகள் தம்மை பெண்ணென்று சொன்னாலும் உணர்ந்தாலும் அறிவியலின்படி, அதாவது அவர்கள் அவர்களது பிறப்பின்படி ஆண்தான். திருநங்கையாக இருந்தாலும் அவர் XY குரோமோசோம் கொண்டவர்தான், ஆண்தான். பெண்ணாக பிறந்த திருநம்பி ஆணாக உணர்ந்தாலும் அறிவியலின்படி அவர் XX குரோமோசோம் கொண்ட பெண்தான். ஆனால் நமது சட்டம் அவர் ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்க அங்கீகாரம் அளிக்கிறது. ஆனால் இடைப்பாலினர் அப்படிப்பட்டதல்ல. அவர்கள் பிறக்கும் போதே குரோமோசோம் வேறுபட்டு உடலியல் அமைப்பே வேறுபட்டு வித்தியாசமாக பிறக்கிறார்கள். எல்லோரையுமே டிரான்ஸ்ஜெண்டர் என்ற வகையில் அடக்கும் குழப்பம் அருந்ததிராயில் ஆரம்பித்து பலரிடம் இருக்கிறது. செக்ஸ், ஜெண்டர், செக்ஸ்டுவல் ஓரியன்டேஷன் இவற்றிற்கிடையே உள்ள வேறுபாடு புரிந்தால் இந்த வித்தியாசங்கள் புரிந்துவிடும். இடையிலிங்க மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்னென்ன சொல்கிறேன். குழந்தை பிறக்கும் போதே இடையிலிங்க நிலையில் இருப்பது பெற்றோருக்கு தெரிய வரலாம். சிலரை ஆணாகவோ பெண்ணாகவோ வரையறுத்த பிறகு வளரும் போது தெரிய வரலாம். பல இடையிலிங்கத்தவருக்கு தாம் அந்த பிரிவினர் என்பதே தெரியாமலும் போகலாம். இருவேறு தெளிவற்ற பாலியல் உறுப்புகளுடன் பிறக்கும் இவ்வகை குழந்தைகளுக்கு செக்ஸ் செலக்டிவ் சர்ஜரி எனப்படும் பாலியல் உறுப்பு அறுவை சிகிச்சை செய்து விடுகின்றனர். இது தவறு. இதனால் வளர்ந்த பிறகு அவர்களுக்கு பல்வேறு மனநல உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதனால் பாடிலி இன்டெகிரிட்டி பாதிக்கப்படுகிறது. இது ஒரு நோயோ குணப்படுத்தக்கூடிய விஷயமோ அல்ல. ஒரு குழந்தையை ஆணாக மாற்றிவிட்டு வளரும் போது அது ஆணாக வளர விரும்பவில்லை என்றால் என்ன செய்வது? ஆகவே இது அறிவியல் பூர்வமாக சரியானதல்ல. WHO இதை பற்றி ஆய்வுகள் செய்து வருகிறது. கடந்த அக்டோபரில் அமெரிக்க சர்ஜன் ஜெனரல் தனிநபர் உடலின் இறையாண்மையை சீர்குலைக்கும் இவ்வகை மருத்துவ பரிசோதனைகளையும் அறுவை சிகிச்சைகளையும் எந்த குழந்தையின் மேலும் நடத்தக்கூடாது என்று டிரம்ப் அரசுக்கு பரிந்துரைத்துள்ளார். இந்தியாவில் இந்த மாதிரி அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுகின்றன. அது தவறு. அதனை எதிர்த்து நாங்கள் வழக்கு தொடுக்க இருக்கிறோம். இம்மாதிரி பிறக்கும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு சலுகைகள், உரிமைகள் தர வேண்டும். அவர்களுடைய பிரைவசி, அவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் ஆலோசனை, உதவிகள் போன்றவை செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தி வருகிறோம். அரசின் குழந்தை நலக் கொள்கை, சைல்டு வெல்ஃபேர் பாலிசி, இவர்களை கண்டுகொள்ளவே இல்லை. மக்கள் தொகை கணக்கிலும் இவர்களுக்கு இடமில்லை. இப்படி 10,000 குழந்தைகள் இருக்கின்றன. இன்டர்செக்ஸ் சிசுவதை அல்லது அவர்கள் மீதான அறுவை சிகிச்சையை தடை செய்ய இந்தியாவில் சட்டம் கிடையாது. அதனை குறிவைத்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்லும் செக்ஸ் செலக்ஷன் சர்ஜரி என்றால் என்ன? ஒரு குழந்தை இழையிலிங்க பிரிவை சார்ந்தது என்பது தெரிய வந்தால் உடனடியாக அதற்கு செய்யப்படும் அறுவை சிகிச்சைதான் செக்ஸ் செலக்டிவ் சர்ஜரி. பெரும்பாலும் அதை ஆணாக மாற்றிவிடுகின்றனர். திருநங்கைகள் வளர்ந்த பிறகு செய்து கொள்வது பால் மாற்று அறுவை சிகிச்சை, செக்ஸ் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரி. இடையிலிங்க குழந்தைகளுக்கு செய்யப்படுவது செக்ஸ் செலக்டிவ் சர்ஜரி மற்றும் செக்ஸ் கரெக்டிவ் சர்ஜரி ஆகியன. இந்த பால் அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது என்று ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையம் 2015 அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறது. தனது பால் அடையாளத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை குழந்தையிடம்தான் இருக்க வேண்டும், பெற்றோர் அல்லது மருத்துவரிடம் அல்ல என்பதை ஆணையம் வலியுறுத்துகிறது. இல்லாவிட்டால் வளரும் போது தாம் விரும்பும் பாலினத்தை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை அந்த குழந்தை இழக்கிறது. எனவே இந்த அறுவை சிகிச்சை மனித நேயமற்ற செயலாகும். மனித உரிமை மீறலும் கூட. ஒரு நாட்டுக்கு இறையாண்மை இன்டெகிரிட்டி இருப்பது போல உடலுக்கும் இருக்கிறது. இது விவாதத்துக்கு அப்பாற்பட்டது. பிறந்தவுடன் அறுவை சிகிச்சை செய்துவிட்டால் குழந்தை வளர்ந்த பிறகு தான் இன்டர்செக்ஸ் என்பதை எப்படி தெரிந்து கொள்ளும்? அறுவை சிகிச்சை செய்தாலும் குழந்தை ஆணாக வளருமா பெண்ணாக வளருமா என்று யாரும் சொல்ல முடியாது. சிறந்த மருத்துவர்கள் கூட நமது உடம்பை மீறி ஏதோ ஒன்று செயல்படுகிறது, அதை நிர்ணயிக்க முடியவில்லை, அதை எங்களால் மாற்ற முடியாது என்றுதான் சொல்கிறார்கள். அதாவது நாட்டை விட்டு விரட்டப்படுபவர்கள் அகதிகளாகுவது போல. இம்மாதிரி அறுவை சிகிச்சை செய்யப்படும் குழந்தைகள் வளர்ந்து ஆளாகும் போது அவர்களது உணர்வுக்கேற்ற உடலில் இல்லாமல் போய்விடும். தனது உடலே அவர்களுக்கு அந்நியமாகி விடுகிறது. அது உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு காரணமாகிறது. உளவியல் ரீதியாக என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும்? பலர் மன வெறுப்புக்கும் அதீத மன அழுத்தத்திற்கும் உள்ளாகிறார்கள். தன் உடம்பினுள் நடக்கும் போரில் தன்னை அடையாளம் காண முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். திருநங்கைகளுக்கும் இன்டர்செக்ஸுக்கும் இடையிலான வித்தியாசமே பலருக்கு புரிவதில்லை. உயர்கல்வி கற்றவர்கள் மத்திய அரசின் அமைச்சர் பொறுப்பில் உள்ளவர்களுக்கு கூட புரியவில்லை. எந்த குழந்தையுமே பிறக்கும் போதே கொலுசும் வளையலும் போட்டுக்கொண்டு பிறப்பதில்லை. வளரும் சூழல் அதை தீர்மானிக்கின்றது. என்றாலும் பாலியல் மாற்றத்தில் அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருப்பதாக மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இவர்களுக்கு உளவியல் சிகிச்சைகள் பலன் தராதா? இல்லை, அவை பலன் தருவதில்லை. இது மனதின் குறைபாடோ மனநோயோ கிடையாது. அப்படி வளர்ந்த குழந்தைகள் பலர் அமெரிக்காவில் கோர்ட்டுக்கு போய் சேலஞ்ச் செய்திருக்கிறார்கள். ஒரு குழந்தை ஏன் ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ வாழ வேண்டும், அதற்கென்ன அவசியம் இருக்கிறது என்ற நவீன வகை சிந்தனைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குழந்தைகள் வளர்ந்து ஆளான பிறகு அவர்கள் உடல் மன வளர்ச்சிக்கேற்ப அவர்கள் முடிவு செய்யட்டும் என்று இன்றைக்கும் சொல்கிறார்கள். அதுதான் சரி. இன்டர்செக்ஸ் பிரிவினருக்கு திருமண வாழ்க்கை இல்லறம் சாத்தியம்தானா? இடைப்பாலினர் பிரிவில் பிறந்தவர்கள் திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெற்றுக்கொண்டு வாழலாம். சிலரால் அப்படி வாழ இயலாமலும் போகலாம். இடையிலிங்க பிரிவில் இருக்கும் சில பெண்கள் திருமணமாகி குழந்தை பெற்றுக் கொண்டுள்ளனர். சர்வசாதாரணமாக 3 குழந்தைகள் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் குழந்தை பிறக்க இயலாதவர்களும் உள்ளனர். சிலருக்கு ஆண் உறுப்பு இருக்கலாம், ஆணை போல கட்டுடல் இருக்கலாம், ஆனால் கர்ப்பப்பையும் இருக்கும். மருத்துவ அறிவியல் ரீதியாக மக்டலினா வெஞ்சுரா என்பவர்தான் இப்படி அடையாளம் காணப்பட்டவர். இவர் ஸ்பெயினை சேர்ந்தவர். அவருக்கு தாடி இருந்தது, பெண் உறுப்புகளும் இருந்தது. அவர் பூ பெய்தியது 38 குழந்தை பிறந்தது 47. ஒவ்வொருவருடைய உடலின் திறனை பொறுத்தது அது. ஆனால் குழந்தை பெற்றுக் கொள்வது மட்டுமே வாழ்க்கை இல்லை அல்லவா? உண்மைதான். சிருஷ்டி அதன் நோக்கம் பற்றி சொல்லுங்கள். நான் இளவயதிலேயே ராமகிருஷ்ண மடத்தில் சேர்ந்து துறவி பயிற்சி பெற்றேன். அது சமய சார்பற்ற நிறுவனம். மெய்யியல் ரீதியாக பல சிறந்த பங்களிப்புகளை இந்தியாவிற்கு அளித்திருக்கிறது. மடத்தில் சாதி மதம் இனம் பார்ப்பதில்லை. மடத்தில் கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், ஜைனர்கள், பௌத்தர்கள் என்று பலர் துறவிகளாகி இருக்கிறார்கள். சென்னை ஆலயத்திற்கு சர்வ சமய சமரச கோயில் என்று பெயர். மிஷனிலிருந்து 88 மொழிகளில் நூல்கள் வெளிவருகின்றன. 30 லட்சத்துக்கும் மேலான குழந்தைகள் இதன் கல்வி நிலையங்களில் இலவச கல்வி கற்கிறார்கள். ராமகிருஷ்ண விஜயத்தின் ஆசிரியர் குழுவில் பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போதுதான் நான் வேறுபட்டவன் என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது. இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, இதை கேவலமாக நினைக்க கூடாது, இதை பற்றி கவலைப்படக்கூடாது என்றெல்லாம் அறிவுறுத்தியது மடத்தின் தலைமை. நம்மை உறவுகள் ஏற்றுக்கொள்ளும் முன், சமூகம் ஏற்றுக்கொள்ளும் முன் நம்மை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்கு மடம் மிகவும் உதவியது. நான் பின்பு உயர்கல்வி கற்பதற்காக மடத்தை விட்டு வெளியே வந்தேன். சிறிய வயதிலேயே மடத்தில் சேர்ந்து விட்டதால் வெளியுலகம் எனக்கு மிகப்பெரிய பிரமிப்பை தந்தது. நாளடைவில் எனக்கு பேஸ்புக் நட்பு ஒன்று கிடைத்தது. இடையலிங்கத்தை சேர்ந்த அவருக்கு தனது நிலை மிகுந்த வருத்தத்தை தந்தது. தனக்கு வந்திருப்பது மிகப்பெரிய வியாதி, குணமாகாதது, பணக்காரர்களுக்கு மட்டுமே வரக்கூடியது, வீட்டில் திருமணம் செய்ய சொல்லி வற்புறுத்துகிறார்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார். அவரது மன அழுத்தம் நாளடைவில் தற்கொலையில் முடிந்தது. அது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்த நிலையை மாற்ற வேண்டும், இவர்களுக்கு உண்மையை புரிய வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். என்ஜிஓ என்பதாக அல்லாமல் ஒரு மாணவர் குழுவாக 2011 மதுரையில் சிருஷ்டி அமைப்பை துவங்கினேன். சிருஷ்டி மெஜுரா .blogspot.in. சிருஷ்டி என்ற பெயர் தேவி பாகவதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. மதுரைதான் கலைகளின், வரலாற்றின், பண்பாட்டின் தலைநகரம். கோவில்களில் தலைநகரமும் அதுதான். அதனால் தான் மதுரையை தேர்ந்தெடுத்தோம். சிருஷ்டி மூலம் நீங்கள் என்னென்ன பணிகளை செய்து வருகிறீர்கள்? ஆரம்பத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பாலினம் தொடர்பான வகுப்புகளை எடுத்தேன். பல்லுயிர் ஓம்புதல் என்பது சிருஷ்டியின் லோகோவில் இருக்கும் வாசகம். எந்த ஓர் உயிரையும் கஷ்டப்பட விடக்கூடாது என்பது சிருஷ்டியின் நோக்கம். எந்த நேரமும் எங்களிடம் ஆலோசனை உதவி பெறுவதற்காக 24/7 இயங்கும் ஹெல்ப் லைன் ஒன்றை நடத்தி வருகிறோம். இந்தியா முழுக்க தமிழ், தெலுங்கு, கொங்கணி, துளு, ஹிந்தி, மலையாளம் என 8 மேற்பட்ட மொழிகளில் கவுன்சிலிங் கொடுக்கிறோம். ஒரு சிலருக்கு உங்கள் வார்த்தைகள் வாழ்க்கை, வேறு சிலருக்கு நீங்கள் செய்யும் உதவிகள் வாழ்க்கை. அவ்வளவுதான் வித்தியாசம். சிலரிடம் நீங்கள் பேசுவதால் அவர்களது உயிர் காக்கப்படுகிறது. நிறைய இலங்கை அகதிகள் எம்மை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள், வேறு வேறு நாடுகளில் இருந்து. அதன் பிறகுதான் பாலின அகதிகள் என்பது பற்றிய புரிதலே எங்களுக்கு வந்தது. இன்டர்செக்ஸ் இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கி கொடுக்க சிருஷ்டி உழைக்கிறது. அவர் நல்ல குடிமகனாய், நல்ல இந்தியராய், நல்ல மனிதராய் பிறரை போல சுதந்திரமாக வாழும் சூழலை உருவாக்கி கொடுப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் இப்படி ஒருவர் இருந்தால் அவரும் மற்றவர்களைப் போலவே வளர வேண்டும் என்பது எங்கள் நோக்கம். சிறு சிறு நாடகங்கள், பயிற்சி பட்டறைகள் மூலம் நாங்கள் பால், பாலினம், பாலியல் ஒருங்கிணைவு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம். பால் என்பது ஒரு அடையாளம்தான், அது முக்கியமான அம்சம்தான். ஆனால் அதுவே வாழ்க்கையல்ல. அதை புரிய வைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறோம். சிருஷ்டியின் கண்ணகி வாசகர் வட்டம் தமிழ் வளர்ச்சிக்காக இயங்கி வருகிறது. சிருஷ்டி யோக வித்யா மூலம் 4000 குழந்தைகளுக்கு யோகம் சொல்லிக் கொடுத்துள்ளோம். இது தவிர்த்து விளையாட்டு வீராங்கனை சாந்தி சவுந்தரராஜன் மூலம் 36 குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விளையாட்டு பயிற்சி அளிக்கிறோம். லிட்ரேச்சர் ரிசோர்ஸ் சென்டர் ஒன்று சிருஷ்டியின் கீழ் இயங்கி வருகிறது. அமெரிக்காவிலிருந்து 60 மேற்பட்ட மாணவர்கள் தமிழ் கற்பதற்காக இதற்கு வந்து போயிருக்கிறார்கள். தற்போது கூட ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கிறார்கள். இவ்வாறு பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறோம். இதில் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் என்னென்ன? பள்ளி கல்லூரிகளில் முதலில் எடுத்து போன போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அமைச்சர்களுடன் பேசி அது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திய பின்னர்தான் முன்னே நகர முடிந்தது. ஆரம்பத்தில் எங்களிடம் ஆலோசனைக்கு வந்தவர்களில் பலர் கிறிஸ்தவர்கள். அவர்களது சூழல் வேறாக இருந்தது. அதனை மாற்றுவதற்காக நாங்கள் மத தலைவர்களை சந்தித்து பேசினோம். புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்துவ திருச்சபை பாதிரியார்களிடம் சர்ச் கூட்டங்களில் இது பற்றி பேச கேட்டுக்கொண்டோம். என்னுடைய மறக்கப்பட்ட பக்கங்கள் நூல் வெளிவருவதற்கு முன்பே நான் இது பற்றி ஒரு சிறு அறிமுக நூலை எழுதியிருக்கிறேன். அதை தேசிய திருச்சபைகளின் கூட்டமைப்பிலிருந்து வெளியிட்டனர். அது செராம்பூர் பல்கலைக்கழகத்தின் பாட நூல்களில் ஒன்றாக இருக்கிறது. திருச்சபையைச் சேர்ந்தவர்களுக்கு பேச்சுலர் ஆஃப் டிவைனிட்டி BD என்ற படிப்பு உண்டு. அதனை அங்கீகரிக்கும் இடம் செராம்பூர் பல்கலைக்கழகம். ஆக இன்றைக்கு யார் பாதிரியாராக வேண்டுமென்றாலும் என்னுடைய அறிமுக உரை இடம்பெற்ற அந்த நூலை படித்தாக வேண்டும். இதற்கான நிதி ஆதாரங்கள்? நான் அடிப்படையில் யோக ஆசிரியர் என்பதனால் அந்த வருவாயை கொண்டு ஆரம்பத்தில் இந்த அமைப்பை நடத்தினேன். இதற்கு பணத்தை விட மனம்தான் தேவை. இது ஒரு தன்னார்வ இயக்கம். ஒரு குழந்தைக்கு 10 ஸ்பான்சர்கள். அவர்கள் பணமாக அளிக்க வேண்டியதில்லை. அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை ஒருவரோ அந்த 10 பேருமோ சேர்ந்து வாங்கி தரலாம். பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகளை தேர்ந்தெடுத்து உதவுகிறோம். அந்த குழந்தைகள் மாநில அளவில், தேசிய அளவில் போட்டியிடும் வீராங்கனைகளாக மாறியுள்ளனர். விரைவில் ஆசிய விளையாட்டு போட்டிகளிலும் பங்கெடுப்பார்கள். சாந்தியால் வாங்க முடியாத பதக்கத்தை அவர்கள் வாங்குவார்கள். சென்ற வாரம் கூட ஒரு குழந்தை ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் நடத்திய விழாவில் தேசிய அளவில் இரண்டாம் பரிசு பெற்றிருக்கிறார். அந்த குழந்தை அப்போதுதான் தன் வாழ்வில் முதன் முதலாக விமானம் ஏறியிருக்கிறாள். அவர்கள் தங்கள் கிராமத்தை விட்டே வெளியே வராதவர்கள். 95% பெண்கள். மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் அவர்களை கூட்டிக் கொண்டு வருகிறோம். இதுதான் இன்றைய சூழல். ஆர்வமுள்ள ஒருவர் உங்களுக்கு எந்த வகையில் உதவலாம்? விரும்பினால் நீங்கள் நேரடியாக வந்து அந்த குழந்தைகளை பார்த்து உதவலாம். அவர்களுக்கு தேவையானதை நேரடியாக வாங்கி கொடுக்கலாம். பாலியல் தொழிலில் தள்ளப்பட்டு மீட்டெடுக்கப்பட்ட திருநங்கைகளின் பாதுகாப்பிற்கு உதவலாம். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அமைத்து கொடுக்கலாம். அவர்கள் படிக்க ஆசைப்பட்டால் அதற்கு உதவலாம். எல்லாமே சாரதா தேவியின் அருளால் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் யாருமே ஆதரவற்றவர்கள் கிடையாது. எல்லாருமே என் குழந்தைகள்தான் என்று அவர் சொல்லி இருக்கிறார். சிருஷ்டியின் புரவலராக அன்னை சாரதா தேவியைத்தான் கருதுகிறோம். நான் எழுதிய மறைக்கப்பட்ட பக்கங்கள் நூலை அவருக்குத்தான் சமர்ப்பித்திருக்கிறேன். உலக அளவில் இடையலிங்கத்தவரின் நிலை என்ன? தற்போது ILGA அமைப்பின் செயற்குழு உறுப்பினராக என்னை தேர்ந்தெடுத்துள்ளனர். உலகெங்கிலும் உள்ள 38 நாடுகள் வாக்களித்து தேர்ந்தெடுப்பது இது. அனைத்துலக மாற்று பாலினத்தவர்களுக்காக ஜெனீவாவிலிருந்து செயல்படுகிறது. நான் பல நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன். இடையலிங்கத்தவர் உள்பட பல மாற்று பாலினத்தவர்களை சந்தித்துள்ளேன். பலருடன் உரையாடி இருக்கிறேன். அதன் மூலம் எனக்கு கிடைத்த பல தரவுகளை அடிப்படையாக வைத்துச் சொல்வதாக இருந்தால், அமெரிக்கா உள்பட பல நாடுகளில் இது பற்றிய விழிப்புணர்ச்சி அதிகம் இல்லை. அமெரிக்காவிலேயே இது ஒரு பெரிய பிரச்சனை தான். பெரிய விவாதங்கள் இல்லை. என்னுடைய நண்பர் கட்ரி இன்னார்காஸ் ஸ்டான்ஃபோர்ட் ஸ்கூல் ஆஃப் மெடிசினில் பேராசிரியை, இன்டர்செக்ஸ் கருத்தியலில் அத்தாரிட்டி. அவரே இந்தியாவில் இடையிலிங்க மக்கள் குறித்து நடக்கும் அளவுக்கு அமெரிக்காவில் விவாதங்கள் நடக்கவில்லை என்கிறார். அமெரிக்காவில் ஹிட்டோவில் நாரியா, பிஜியான் ஆகியோர் சேர்ந்து பல பணிகளை செய்து வருகிறார்கள். கிம்பர்லே ஒரு இடைப்பாலினர். அவர் 2 குழந்தைகளுக்கு தாய். அவர்தான் அமெரிக்காவில் இன்டர்செக்ஸ் சொசைட்டியை ஆரம்பித்தது. இன்டராக்ட் எனப்படும் இன்டர்செக்ஸ் குழந்தைகளின் பெற்றோருக்கான அமைப்பை அவர் நடத்தி வருகிறார். அரசிடமிருந்து எந்த விதமான உதவிகளை எதிர்பார்க்கிறீர்கள்? முதலில் அரசாங்கம் காது கொடுத்து இந்த பிரச்சனைகளை கேட்க வேண்டும். இடையிலிங்கத்தவரின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கென சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். அரசாங்க மருத்துவமனைகளாகட்டும், தனியார் மருத்துவமனைகளாகட்டும், எதிலுமே இடையிலிங்க குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அரசாங்கம் அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். 10 வருடம் முன்பு பெண் சிசுவதை எப்படி இருந்ததோ அப்படி இன்றைக்கு இடையிலிங்க சிசுவதை இருக்கிறது. நான் சந்தித்த பல மருத்துவச்சிகள் இடையிலிங்க சிசுவதை நடப்பதை என்னிடம் உறுதிப்படுத்தி உள்ளனர். அவ்வாறு கொல்லப்படும் குழந்தைகள் 1000 இருந்தாலும் சரி, ஒரே ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, அதற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். அவர்களின் பெற்றோருக்கு இந்த நிலை பற்றி புரிய வைக்க வேண்டும். பாலின தேர்வு அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது. குழந்தைகள் வளரும் வரை அவர்களின் பால் அடையாளத்தை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். இதற்கு அரசு துணை செய்ய வேண்டும். அந்த பெற்றோரை எப்படி வழிநடத்துவது என்பது பற்றிய சட்டத்திட்டங்களை முதலில் கொண்டு வந்தது மால்டா, அடுத்து ஜெர்மனி, ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காவின் சில பகுதிகள். கொலம்பியாவில் இது பற்றி கலந்தாய்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா போன்ற 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட நாட்டில் இடைப்பாலினர் சுதந்திரத்திற்காக அடிப்படை சட்டங்கள் விரைவில் வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உங்கள் எதிர்கால திட்டங்கள் என்னென்ன? மக்களிடையே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த செயல்படுகிறோம். சிருஷ்டி அமைப்பானது இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் இண்டைஜீனியஸ் ஸ்டடீஸ் அமைப்புக்கான பிராந்திய மையமாக இந்தியாவில் இருக்க வேண்டும் என்பது எங்கள் ஆசை. மாற்று பாலினத்தவர் கண்ணோட்டத்தை பல்வேறு களங்களில் ஆவணப்படுத்த விரும்புகிறோம். கெட்டிங் எஜுகேஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், பட் வாட் யூ ஆர் கெட்டிங் எஜுகேட்டட் அபவுட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இதுதான் சிருஷ்டியின் மோட்டோ. இன்டர்செக்ஸ் என்றால் என்ன? பிறக்கும் போது இருக்கும் பிறப்பு அடையாளத்தை பால் என்றும், வளரும் போது நாம் தேர்ந்தெடுக்கும் பால் அடையாளத்தை பாலினம் என்றும் கூறுகிறோம். பால் என்பது ஒரு குழந்தை பிறக்கும் போது அதனுடைய பிறப்புறுப்பை வைத்து, அதாவது குரோமசோம்களை வைத்து அல்லது ஃபீனோடைப் ஜீனோடைப் வைத்து அக்குழந்தை ஆணா பெண்ணா என்பது நிர்ணயிக்கப்படும். இது பாலியல் அடையாளம், செக்சுவல் ஐடென்டிட்டி. ஒரு குழந்தை ஆண் குறியோடு பிறந்தால் ஆண், பெண் குறியோடு பிறந்தால் பெண். இவை தவிர்த்த 3rd பிரிவே இன்டர்செக்ஸ் எனப்படும் இடைப்பாலினர். இவர்களுக்கு ஆண் பெண் என இருபால் உறுப்புகளும் தெளிவில்லாமல் இருக்கும். இவ்வகை குழந்தைகளுக்கு XX பெண் அல்லது XY ஆண் வகையில் குரோமோசோம்கள் இல்லாமல் XXX என்றோ XXY என்றோ 14 வேறுபட்ட வகைகளில் அமையக்கூடும். இவர்கள் திருநங்கைகளோ திருநம்பிகளோ அல்லர். ஒரு குழந்தை ஆணாகவோ பெண்ணாகவோ அல்லது இன்டர்செக்ஸாகவோ தான் பிறக்க முடியும். பாலினத்தில் ஆண் பெண் திருநங்கை திருநம்பி தவிர்த்து 58 மேற்பட்ட பாலினங்கள் இருக்கின்றன. உலக மக்கள் தொகையில் 1.7% மேல் இடையிலிங்க மக்கள் உள்ளதாக ஐநாவின் மனித உரிமை ஆணையம் தெரிவிக்கிறது. அது கிட்டத்தட்ட தமிழகத்தின் மக்கள் தொகைக்கு சமம். கோபி சங்கர் சிறு ராமகிருஷ்ண மடத்தில் இந்திய மெய்யியல் கற்றவர். இளம் சமூக சேவகர்களுக்கான காமன்வெல்த் நாடுகளின் விருது பெற்ற முதல் தமிழர். ஸ்பெயினில் நடைபெற்ற பாலின ஒருங்கிணைவு உச்சி மாநாட்டில் தென்னிந்தியாவிலிருந்து முதன் முதலாக பங்கெடுத்தவர். பால் பாலினம் பாலின ஒருங்கிணைவு பற்றிய இவரது சொற்பொழிவு ஸ்பெயின் பாராளுமன்றத்தில் பொது பார்வைக்காக யுனெஸ்கோ ஐக்கிய நாடுகள் சபை ஐரோப்பிய பாராளுமன்ற தலைவர்கள் முன்னிலையில் காட்சிப்படுத்தப்பட்டது. பால் பாலினம் பாலியல் ஒருங்கிணைவு பற்றி இவர் எழுதியிருக்கும் அறிமுக நூல் ஷராம்பூர் பல்கலைக்கழகத்தின் பாட நூலில் இடம்பெற்றுள்ளது. இவரது கட்டுரைகள் வர்ஜீனியா பல்கலைக்கழக சமூக இயல் பாடத்திட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. கொலம்பியா ஜார்ஜ் வாஷிங்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பாலினங்கள் குறித்து வகுப்புகள் எடுத்திருக்கிறார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இவருக்கு சிறப்பு முதன்மைத்துவ பட்டம் வழங்கியுள்ளது. மாற்று பாலினத்தவர்களுக்காக ஜெனீவாவிலிருந்து செயல்படும் ILGA தி இன்டர்நேஷனல் லெஸ்பியன் கே பைசெக்சுவல் டிரான்ஸ் அண்ட் இன்டர்செக்ஸ் அசோசியேஷன் செயற்குழுவில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். மறைக்கப்பட்ட பக்கங்கள் தமிழில் பால் பாலினம் பாலியல் ஒருங்கிணைவு இடைலிங்கத்தவர் பற்றிய புரிதலை ஏற்படுத்த மறைக்கப்பட்ட பக்கங்கள் என்ற நூலை எழுதி வெளியிட்டேன். இதில் பெரும் பங்காற்றியவர்கள் நண்பர் விஜய் விக்கே மற்றும் ஜான் மார்ஷல். இந்த புத்தகம் அடிப்படை வரையறைகள், ஒரு பால் ஈர்ப்பு கொண்டோரின் வரலாறு போன்றவற்றை கூறும் நூல். பால் புதுமையர், பால் நடுநர், முழுநர், திருநடுநர், மறுமாறிகள், இருநர், திரிநர், பாலிலி, எதிர்பாலிலி என பல்வகை பால் பிரிவினர் பற்றி விரிவாக இதில் எழுதியிருக்கிறேன். இது ஒரு புதிய தொடக்கம். எனது அடுத்த புத்தகம் எனது அனுபவங்களை விவரிக்கும். சாந்தி சௌந்தரராஜனின் வாழ்க்கை வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறேன். விளையாட்டுத்துறையில் சர்வதேச அளவில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகளை பதிவு செய்யும் நோக்கமும் எனக்கு உண்டு. கோபி சங்கர் சொல்ல முடியாத அவமானங்கள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வாங்கிய வீராங்கனை சாந்தி சௌந்தரராஜன். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவருடைய முன்னோர்களில் ஒரு பிரிவினர் இலங்கையிலிருந்து வந்தவர்கள், ஒரு சாரார் தமிழ்நாட்டினர். விளையாட்டு போட்டியை பொறுத்தவரையில் ஒரு ஆண் தன்னை ஆண் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதிகாரிகளுக்கு சந்தேகம் வந்தால் பெண் மட்டும் தன்னை பெண் என்று நிரூபிக்க வேண்டும். அதில் ஒரு நாளைக்கு மேல் நிர்வாணமாக நிறுத்தி வைக்கப்பட்டு பல வகையில் அவமானப்படுத்தப்பட்டவர் சாந்தி சௌந்தரராஜன். அவரை 10 மருத்துவர்கள் பரிசோதனை செய்தனர். அதில் ஒருவர் மட்டும்தான் பெண். இந்தியாவின் சார்பில் சாந்தியுடன் சென்ற மருத்துவர் பரிசோதனை கூடத்தின் வெளியே காத்திருக்க மற்ற ஆண் மருத்துவர்களின் முன்பு சாந்தியின் உடைகளை களைந்து நிர்வாணப்படுத்தினார்கள். பரிசோதனை என்ற பெயரில் வர்ணிக்க முடியாத அளவுக்கு கொடுமைகள் அரங்கேறின. கூலி குறுகி பெருத்த அவமான உணர்வோடு வெளியே வந்தார் சாந்தி. சாந்தி சௌந்தரராஜன் போன்ற வீராங்கனைகள் இன்டர்செக்ஸ் கண்டிஷனில் இருப்பவர்கள். அவர்கள் உடம்பில் எஸ்ட்ரஜன் என்கிற ஹார்மோன் அதிகமாக சுரக்கலாம் அல்லது குரோமசோம்கள் XXY என்று மாறியிருக்கலாம். ஆனால் பெண்தான். அவர் பிறக்கும்போது பெண் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். பூப்பெய்தி இருக்கிறார், பெண்ணாகத்தான் வளர்ந்திருக்கிறார். ஆண் தன்மை அதிகம் கொண்டவர் என்பதற்காக அவரை பெண்ணல்ல என்று சொல்லக்கூடாது. ஆனால் அப்படி சொல்லி அவரது பதக்கம் பறிக்கப்பட்டது. 2013 எல்லோராலும் கைவிடப்பட்டு செங்கற்சூழலில் ஒரு வேலை பார்த்து வந்தபோது நான் அவரை சந்தித்தேன். அவருக்கு ஒரு குடும்பமாக உதவ நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னோம். அவருடைய சகோதரியின் திருமணத்தை சிருஷ்டி மூலம் நடத்தினோம். பலமுறை மத்திய அரசிடம், பிற்படுத்தப்பட்டோர் இன ஆணையத்திடம், NCSC நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல்ட் காஸ்ட்ஸ் முறையிட்டும் பலனில்லை. அதனால் சாந்திக்கு நீதி என்ற தொடர் செயல்பாட்டை செய்தோம். சில வருடங்கள் கழித்து நீதி கிடைத்தது. தமிழக அரசாங்கம் 2016 தமிழக விளையாட்டு மாநில ஆணையத்தில் நிரந்தர பயிற்சியாளராக பொறுப்பு கொடுத்தது. முயற்சிகள் முழுக்க முழுக்க சிருஷ்டியே மேற்கொண்டதுதான். பின்தங்கியோ தமிழர் என்றெல்லாம் பேசும் அரசியல் அமைப்புகள் கூட நாங்கள் அணுகிய போதிலும் உதவவில்லை என்பதில் எனக்கு வருத்தம்தான். கோபி சங்கர்: குற்றமா? ஆசியாவின் எந்த நாடுமே அவர் ஒரு பாலினை ஈர்ப்பு கொண்டிருந்தாலும் சரி, இடைப்பாலினராக இருந்தாலும் சரி, அவர்களை தூக்கில் போட சொல்வதில்லை. ஆபிரகாமிய மதங்களிலும் முற்பட்ட ஆபிரகாமிய கருத்துக்களில் அப்படி கிடையாது. பிற்காலத்தில் தான் அந்த பிரச்சனைகள் வருகின்றன. அந்த அடிப்படையில் தான் தடை சட்டம் இபிகோ 377 கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தாமஸ் அக்வினாஸ் என்ற மதகுரு குழந்தை பிறப்புக்கு காரணமாக அமைவது மட்டுமே இயற்கைக்கு உட்பட்ட உடலுறவு என்று சொல்கிறார். அதிலிருந்து மெக்காலே 1836 பிறகு புதிய சட்டங்களை கொண்டு வந்தார். மாற்றுப்பாலினத்தவர்கள், ஆதிவாசிகள், பழங்குடிகள், இன்டர்செக்ஸ் என அனைவருமே குற்றவாளிகளாக அறிவிக்கப்படுகிறார்கள். பிரிட்டிஷார் ஆட்சி செய்த அத்தனை நாடுகளிலும் அந்த சட்டம் நடைமுறைக்கு வருகிறது. இன்றைக்கும் காமன்வெல்த் நாடுகளில் அந்த சட்டம் இருக்கிறது. இந்தியாவில் 377வது சட்டப்பிரிவாக இருக்கிறது. இந்தியாவை விட அமெரிக்காவில் தான் இவர்களுக்கு அதிக பிரச்சனைகள் உள்ளன. ஒரு தனி மனிதனுக்கு அரசு அளிக்கும் அத்தனை பாதுகாப்புகளும் ஒருபால் ஈர்ப்புடையவர்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும். அவர்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். மனிதாபிமானத்துடன் அணுக வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். கோபி சங்கர். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.